இன்றைய சத்சங்கத்தை நான் என்னுடைய குருமார்களை வரவழைத்து சத்குரு பாபாஜியையும் வேண்டி 11 சித்தன்மார்களையும் வேண்டி தொடங்குவோம். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர் நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போவநாதர் பழனிமலை போவநாதர் பழனிமலை போவநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி பொய்யூர் தென்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே அகசியர் கிரிய பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் உய்யவே உலகம் உய்யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் எங்களுடைய கிரியா யோகத்தை பற்றி மேலும் பார்த்து கொண்டு போவோம். அதற்காக சாதகர்கள் எல்லோரையும் பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்தில் 348 பக்கம் 349 350 பக்கங்களை பார்த்து வருமாறு கூறியிருந்தேன் படித்து வருமாறு கூறியிருந்தேன். நேற்று எல்லோரும் அந்த 3 பக்கங்களையும் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்று நான் அதை பற்றிய என்னுடைய அறிவு கட்டிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகின்றேன். உங்களுடைய சாதனையை ஊக்கம் அளிப்பதற்காக அந்த 348 பக்கத்தில் இருப்பதை நான் வாசித்து அதில் தரக்கூடிய சில விளக்கங்களை பார்த்து கொண்டு போவோம். இந்த தலைப்பு 348 பக்கத்தில் இருக்கும் தலைப்பு 6 அகற்றுக, அதாவது 6 விஷயங்களை உங்களிடமிருந்து நீங்கள் அகற்றுக என்பதே தலைப்பு. பாபாஜியின் தெய்வீய குரல் கருத்து: சத்தியம், தூய்மை, தவம், கருணை ஆகியவை 4 அஸ்திவார மூலைகள் என்று சொல்கின்றார். தவத்தை தொண்டாகவும் கருணையை அன்பாகவும் விளங்குவன என்று சொல்லுகின்றார். அதாவது சத்தியம், தூய்மை, தொண்டு, அன்பு ஆகியவை அந்த 4 அஸ்திவார மூலைகள். கீதையில் பக்தியும் தொண்டும் நேரடியாகவே கூறப்பட்டிருக்கின்றன. தவம் என்பது தனக்கு வரும் துயரத்தை மகிழ்ச்சியோடு ஏற்பது. அகிம்சை, உண்மை, திருடாமை, பிரமச்சாரியம், புலனடக்கம் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றார் பாபாஜி. ஒவ்வொரு மனிதனுக்கும் அகப்பகவர் 6 உண்டு என்று சொல்கின்றார். அவையாவன: காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்பன. அந்த 6 அவர் அதில் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். எந்த 6 நாங்கள் விட்டு விலத்த வேண்டுமென்று அதற்குரிய விளக்கத்தை அடுத்த பந்தியில் தருகின்றார். சாதகன் தன்னை அடக்கப் பயிலும் போது பின்வருவனவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். இது சாதனைக்குரிய விஷயம். நமக்கு கிடைக்காத ஒன்றை கற்பனையில் அடைய நினைத்தல் காமம் ஆகும். நம் ஆசைகளுக்கு இடையூறாக இருப்பவர் மீது ஏற்படும் சினம் குரோதம் ஆகும். இதனால் நமக்கு பிடிக்காத ஒன்றை நாங்கள் அழிக்க நினைக்கின்றோம். லோபம் என்பது எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்ற பேராசை. இவ்வாறு மேலும் பொருளை அடைவதால் நமக்கு நிறைவின்மையே ஏற்படுகின்றது. மதம் என்பது கர்வம், நம்மை பற்றி நாமே பெருமையாக நினைத்து கொள்வதாகும். நாம் உயர்ந்தவர், மற்றவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு இதனால் விளைகின்றது. இதனால் மற்றவரை நாம் வெறுக்கின்றோம், இழிவுபடுத்துகின்றோம், நம்மை விட உயர்ந்தவரை கண்டால் கொதித்தெழுகின்றோம். மோகம் என்பது ஆசையால் வரும் மயக்கம், இதனால் நம் கட்டுப்பாட்டை நாம் இழக்கின்றோம். மாச்சரியம் என்பது பொறாமை, மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டால் இந்த குற்றம் விளைகின்றது. இந்த 2 பந்தியிலும் சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்களுக்குரிய கருத்து என்னவென்றால், நாங்கள் இந்த 6 வேண்டாத விஷயங்களை எங்களிடமிருந்து அகற்ற வேண்டும். இதை நாங்கள் இன்னும் ஆழமாக பார்ப்போமாக இருந்தால், கடைசி 3 வாரங்களாக நாங்கள் படித்த சில சைவ சித்தாந்த கோட்பாடுகளை வைத்து இந்த 6 விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய மனதிலிருந்து போக்கினால்தான் நாங்கள் இந்த பிறப்பில் செய்யும் தீவினைகளை பாபாஜியிடம் ஒப்படைக்கலாம். அவர் அதை ஏற்கக்கூடியதாக இருப்பார். தீவினைகளை, ஏனென்றால் நல்வினைகளை ஒப்படைப்பதற்கு எங்களுக்கு ஒரு 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 விஷயமும் நாங்கள் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் நல்லவற்றை செய்து அதை பாபாஜியை முன்வைத்து செய்கின்றோம். அவர் அதை ஏற்றுக்கொள்வார். ஆனால் நாங்கள் செய்யும் தீயவற்றை, ஏதாவது தீவினைகளை செய்யும் போது அதை நாங்கள் பாபாஜியை முன்வைத்து செல்ல வேண்டுமென்றால், எங்களுடைய பஞ்சமா பாதகங்களை நாங்கள் அடக்க வேண்டுமென்று சைவ சித்தாந்தத்தில் ஆழமாக சொல்லப்படுகின்றது. அதுதான் உண்மை. அந்த உண்மையை நாங்கள் அடைய வேண்டுமென்றால் இந்த 6 வகையான விஷயங்களையும் எங்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற வேண்டுமென்று இந்த 2 பந்தியில் பாபாஜி மறைவாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் என்னுடைய சிற்றறிவுக்குரிய கருத்து. அதற்கு அடுத்த பந்தியை வாசிப்போம் சேர்ந்து. ஆன்மீக சாதகன் வெற்றி பெற பின்வரும் 6 துணை செய்யும் என்று இனி இன்னொரு 6ஐ அவர் தருகின்றார். அது சாதனையில் வெற்றி பெறுவதற்கு. அதை பார்ப்போம். அதற்குரிய ஆன்மீக பெயரை தருகின்றார். சமம், தமம், உபரதி, தீஷிஷை, சிரத்தை, சமாதானம். பயப்பட்டு விடாதீர்கள், உடனடா சொல்லு நாங்கள் வாழ்க்கையில் கேள்விப்படாத சொல்லாயிருக்கின்றது என்று அதே சொல்லுக்குரிய உலகியல் சொல்லுகளையும் தருகின்றார். அதாவது அமைதி, ஒழுக்கம், வெறுப்பின்மை, பொறுமை, ஆர்வம், மனநிறைவு. இந்த 6ம் எங்களுடைய சாதனையில் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்று பாபாஜி கூறுகின்றார். எது நிழல், எது பொருள், எது பிரதிபலிப்பு, எது உண்மை என நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் எதனோடு ஐக்கியமாக போகிறீர்கள் என்பதை தீர்மானியுங்கள். அதற்காக குருவிடம் அருளை வேண்டுங்கள். சத்தியம் முதலிய 4 சொற்களின் பொருளையும் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 6 வகை குற்றங்களிலிருந்து உங்களை விடுவிக்க குருநாதரிடம் பிரார்த்தியுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவடைய வேண்டுங்கள். சிலுவையை சுமக்கும் மீண்டும் உயிர்த்தெழ அதில் அறையப்படுவதையும் பிரார்த்தியுங்கள். அவர் நிச்சயம் அருள் புரிவார். இந்த பந்தியில் கூறப்படுவதாவது: முதல், நாங்கள் தீவினைகள், இந்த பிறப்பில் செய்யும் தீவினைகளை எப்படி பாபாஜியிடம் ஒப்படைக்கலாம், எந்த நிலையில் ஒப்படைக்கலாம் என்பதை சொல்லியிருந்தார். அதை மறைமுகமாக சொல்லியிருந்தார். சைவ சித்தாந்தத்தில் அது ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த பந்தியில் எந்த 4 விஷயங்களை நீங்கள் கூடுதலாக செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய நல்வினைகளில் நீங்கள் இந்த வாழ்க்கையை செலுத்தி கொண்டு போகலாம் என்பதை கூறுகின்றார். அந்த 6 விடயங்களை மீண்டும் சொல்லுகின்றேன். அமைதி, ஒழுக்கம், வெறுப்பின்மை, பொறுமை, ஆர்வம், மனநிறைவு. அப்போ அவர் இந்த 3 பந்திகளிலும் நாங்கள் இப்போ வாசித்ததில் அவர் நல்வினைகளை பற்றியும் கூறி, தீவினைகளை பற்றியும் கூறி, அதை நேராக கூறாது, அந்த 2 வினைகளும் எப்போ அது செயல்படும் என்பதை விளக்கமாக கூறியிருக்கின்றார். அது இந்த ஆழ்ந்த கருத்து நாங்கள் இப்போது கடைசி 2 கிழமையாக சைவ சித்தாந்த கருத்துக்களிலிருந்து பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த 3 பந்திகளையும் வச்சு நாங்கள் இந்த வாழ்க்கையில் எவ்வாறு வாழலாம், அதாவது எவ்வாறு இந்த நல்வினை தீவினைகளை இருவினை ஒப்பு என்ற முறையில் எடுத்து செயல்பட வேண்டும் என்பதையும் ஒரு 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 வரியில் கூறியிருக்கின்றார். அதாவது நாங்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் நல்வினையையும் தீவினையையும் சமமாக பார்க்க வேண்டும், எடுக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதை அவர் அதில் வலியுறுத்துகின்றார். அடுத்த பந்தியை பார்ப்போம். சிவ முன்னேற்றத்திற்கு நான் எனது என்பதில்லாமல் ஆத்மாவை கவனிக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் தினமும் ஆன்மீக குறிப்பேடு எழுதுதல் அவசியம். அதில் தியானம், வழிபாடு, அன்றாட முன்னேற்றம் போன்றவற்றை குறித்து வைக்க வேண்டும். யோகம், சமாதி, பிரம்மானந்தம் ஆகியவை குருவருளால் கிடைப்பன. மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்த போதும் தன்னிலையிலிருந்து கீழே தடக்கி விட வாய்ப்புண்டு. அருமையான பந்தி. இப்போது நாங்கள் நல்வினை தீவினை ஆகிய கர்ம வினைகளை பற்றி முதல் மூன்று பந்தியில் பார்த்தோம் பாபாஜியின் கருத்தை. இப்போது அவர் இந்த பந்தியில் ஆணவ மலத்தை நாசுக்காக கொண்டு வருகின்றார். அதாவது எங்களுடைய சுய மின்னேற்றத்திற்கு நான் எனது என்பது இருக்கக்கூடாது. அதாவது ஆணவத்தால் எங்களுக்கு அந்த ரெண்டு நிலைகள் ஏற்படுகின்றது. அந்த நிலையை விட்டு விலத்த வேண்டுமென்று கண்டிப்பாக கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த விலத்துவதற்கு ஒரு ஊன்றுகோலாக ஆன்மீக நாட்குறிப்பேட்டை, ஒரு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை கிரியா யோகத்தில் அவர் முன்வைக்குகின்றார். அதாவது கிரியா யோகிகள் முழுவதும் கிரியா சாதகர்கள், நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். செய்யாதவர்களுக்கு ஒரு செய்தி, ஒவ்வொரு நாளும் ஆன்மீக நாட்குறிப்பேடு எழுதுவது முக்கியம். இதை பல சத்சங்கங்களில் பல வருடங்களாக குறிப்பிட்டு வருகின்றேன். எல்லோரும் நீங்கள் அந்த ஆன்மீக குறிப்பேடு என்று சொல்லும் ஸ்பிரிச்சுவல் டயரி ஆங்கிலத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை எழுத வேண்டும். அதில் என்ன எழுத வேண்டும் என்றும் அவர் விளக்கமாக சொல்லுகின்றார். அந்த டயரியில் அவர் சொல்லுகின்றார், உங்களுடைய தியானத்தை பற்றி, தியானத்தில் வரும் செயல்களை பற்றி, உங்களுடைய வழிபாடு, அதாவது உங்களுடைய யோகம் எப்படி நீங்கள் செய்து கொண்டு போகின்றீர்கள் என்பதை பற்றி, அன்றாட முன்னேற்றம் முக்கியமாக. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த யோகத்தால் என்ன முன்னேற்றம் கிடைக்குது என்பதை சிறிய அளவில் எழுதி வைக்கச் சொல்கின்றார். இது கிரியா யோகத்தில் தரப்படும் ஒரு முக்கியமான பயிற்சி. இது சைவ சித்தாந்தத்தில் இதற்குரிய விளக்கம் இல்லை, ஆனால் கிரியா யோகத்தில் இது முக்கியமான பங்கை வகிக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆன்மீக குறிப்பேடு. அதன் பின் நீங்கள் யோகம், சமாதி, பிரமானந்தம் ஆகியவற்றை அடையலாம் என்று இந்த பந்தியில் சொல்லி, கடைசியில் ஒரு சின்ன பெரிய விஷயத்தை ஒரு சிறிய அளவாக எங்களுடைய காதுக்குள் போட்டு விடுகின்றார். அதாவது நீங்கள் அந்த நிலையை அடைந்த போதும் தன்னிலையில் இருந்து கீழே தடக்கி விழ வாய்ப்புண்டு. மறந்து விடாதீர்கள், அதை பற்றி நேற்றும் பார்த்தோம். நாங்கள் பாபாஜி அடைகிற அளவுக்கு போய்விட்டால் கூட நாங்கள் இந்த ஆணவ மலத்தை முற்றாக முடித்து அந்த ஆணவ மலத்தை செயலற்றது ஆக்கும் வரைக்கும் ஓய்வு எடுத்து கொள்ளாது கவனமாக இருந்து எங்களுடைய பாபாஜியை அடையும் நிலையை அடைய வேண்டும். அதில் நாங்கள் எங்கேயாவது அந்த பாதையில் எங்கேயாவது நாங்கள் பிழைகள் விடுவோமாக இருந்தால், நாங்கள் ஒரே அடியாக பாபாஜி சொன்ன மாதிரி தடக்கி விழுந்து விடுவோம். அதை மறந்து விடாதீர்கள். அதாவது சைவ சித்தாந்த முறைப்படி ஆணவ மலம் செயலற்று போகும் வரைக்கும் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். அடுத்ததாக அடுத்த பந்திக்கு போவோம். மனதின் எழும் உணர்ச்சிகளை, தூண்டுதல்களை துல்லியமாக கவனிக்க வேண்டும். தூண்டுதல்கள் சூழ்நிலை காரணமாக எழுபவை. அவை நம்மை தவறு செய்ய வைத்துவிடும். இங்கு சூழல் என்பது அகச்சூழலையும் புறச்சூழலையும் ஒருங்கே குறிக்கும். இதில் பெரும்பாலும் புறச்சூழலே காரணமாகின்றது. உணர்ச்சிகள் அகச்சூழலாலும் தூண்டுதல் புறச்சூழலாலும் அமைவன. கொதித்தெழுந்தலுக்கு காரணம் தூண்டுதல், கொதித்தெழுதலே ஒரு உணர்ச்சி. இரண்டுமே மனித போராட்டத்தை குறிக்கும். இது வழக்கமான பிராப்தத்திற்கு அப்பாற்பட்ட அன்றாட தவிப்பு. நமக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நிகழும் போராட்டம் இது. ஓர் அறிஞர் கூறினார், நல்லது தீயது என்று ஏதுமில்லை, நினைப்பே அவ்வாறு செய்கின்றது என்று ஒரு அறிஞர் கூறியிருக்கின்றார். இந்த பந்தியில் இருக்கும் கருத்து என்னவென்றால், மனதில் எழும் விஷயங்களை ரெண்டு விதமாக அவர் போடுகின்றார். மனதில் எழும் உணர்ச்சிகளை ஒன்று தூண்டுதல்கள் மூலமாக எழுபவை என்றும், அது அகச்சூழல் புறச்சூழலை ஒருங்கே குறிக்கும் என்றும், இதில் பெரும்பாலும் புறச்சூழலே காரணமாகின்றது தூண்டுதலுக்கு, அதே நேரம் உணர்ச்சிகளுக்கு அகச்சூழல் காரணமாகின்றது. அப்போ அந்த தூண்டுதல்களுக்கு புறச்சூழல் காரணம் என்பதை அவர் எங்களுடைய சைவ சித்தாந்த முறைப்படி பார்த்தால், விளக்கமாக பார்த்தால் என்னவென்றால், புறச்சூழலில் எங்களுடைய உடல் அமைந்திருக்கும் ஐந்து பொறிகளும் இந்த தூண்டுதலுக்கு எங்களுக்கு காரணமாக அமைந்து எங்களுடைய சாதனையை குலைக்கின்றது. அதாவது இந்த ஐந்து பொறிகளால் நாங்கள் அறிபவற்றை, அந்த பொறிகளை நாங்கள் அடக்கும் வரைக்கும் அது எங்களுக்கு அந்த தொந்தரவை செய்து கொண்டே இருக்கும், சாதனையில் இயங்க விடாது முழுமையாக. அதே மாதிரி அதை நாங்கள் வென்றெடுத்து விட்டாலும் அந்தக்கரணம் என்று சொல்லப்படும் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், உள்கருவிகளாக செயல்படும் அந்த நான்கும் எங்களுடைய உணர்ச்சிகளை மெருகூட்டுகின்றது. அந்த உணர்ச்சிகளிலிருந்தும் நாங்கள் விலத்த வேண்டும் எங்களுடைய சாதனையில். அதை அழகாக நாங்கள் கடைசி 2-3 வாரமாக சித்தாந்தத்தில், சாரி, சைவ சித்தாந்தத்தின் கருத்துக்களில், அடிப்படை கருத்துக்களில் பார்த்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய சாதனையில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இந்த உணர்ச்சிகளை விட்டு விலத்த வேண்டும். இந்த உணர்ச்சிகளை மாத்திரமல்ல, இந்த உணர்ச்சிகளை ஊக்குவிக்கும் தூண்டுதல்களையும் விட்டு விலத்த வேண்டும். இந்த ரெண்டும் நடைபெறுவது உடலின் அகக்கருவிகள், புறக்கருவிகளாலே. ஆகவே எங்களுடைய ஞானேந்திரியங்களையும் அந்தக்கரணங்களையும் கர்மேந்திரியங்களையும் விட்டு நாங்கள் விலத்த வேண்டும் என்பதே இந்த பந்தியில் சொல்லப்படும் ஆழமான கருத்து. அடுத்ததாக அடுத்த பந்தியில் வருகின்றது. தூண்டுதல், உணர்ச்சி ஆகியவற்றை மனித வாழ்வின் சிறப்பான குறைபாடுகள் என்றே கொள்ள வேண்டும். வலிமையான தூண்டுதலில் மாட்டிக்கொள்வது மேலும் நன்மை பயக்கும் என்று கருதுவது தவறு. அது நம்மை மேலும் தாழ்த்திவிடும். அதனை எதிர்த்து புண்படாமல் வெற்றி கொள்ள வேண்டும். கடவுளின் அருளும் தெய்வீக விதியும் நமக்கு துணை செய்யும். தம் வரிசையில் சேர்க்கும் வரை பாபாஜி நமக்கு கடினமான பயிற்சிகளை தருவார். மறந்துட வேண்டாம், பாபாஜி எங்களுடன் பயணிக்கின்றார். பாபாஜி எங்களுடைய பயிற்சிகளுக்கு நிச்சயமாக ஆதரவு தருகின்றார். ஆனால் நீங்கள் அந்த பயிற்சியில் சரியான நிலையை அடைந்து விட்டீர்களா இல்லையா என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் உங்களை சோதிப்பார். அதை மறந்து விடாதீர்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்து கொண்டு வருகின்றீர்கள். எல்லோரும், சாதகர்கள் எல்லோரும் அதை உணரும் தன்மையில் இருப்பீர்கள். கஷ்டங்களும் வரும், உங்களுக்கு சந்தோஷங்களும் வரும். ஆனால் இந்த கஷ்டங்களை தருவதும் பாபாஜி தான், சந்தோஷத்தை தருவதும் பாபாஜி தான். எங்களுக்கு கஷ்டங்களை அவர் தருவதற்குரிய காரணம் எங்களை மேலும் பக்குவப்படுத்துவதற்கே தவிர எங்களை துன்பப்படுத்துவதற்கல்ல. அதை நாங்கள் அறியும் மனப்பான்மை சாதனை மூலம் பெற வேண்டும். அல்லது நாங்கள் அவரிடம் கோபிப்போம், பாபாஜியே, நான் உனக்கு இவ்வளவெல்லாம் நான் இவ்வளவு பணிவிடை செய்தனே, உன்னை நச்சு இவ்வளவு சாதனை செய்தனே, நீயா எனக்கு இப்படி ஒரு பெரிய துன்பத்தை தந்தாய் என்ற கேள்வி கேட்பீர்களாக இருந்தால் அதன் கருத்து என்னவென்றால், நீங்கள் பக்குவமடையவில்லை. நடக்கப்போவது நியதி. நாங்கள் அதை பழைய பிறப்புகளிலிருந்து இந்த பிறப்புக்கு கொண்டு வந்திருக்கின்றோம், நல்வினை தீவினையாக. அதை நாங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். அந்த பொறுப்பை எங்களுக்கு தந்ததே கடவுள். அதாவது எங்களுடைய யோகா கொள்கையை பாபாஜி என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அவரே அதை தந்துவிட்டு, அவரே அதை உங்களை அனுபவிக்க பண்ணிக்கொண்டு, அவரே அதை மாற்றியமைக்கும் முறையில் மாற்றி அமைக்கின்றார் என்றால் அது என்னத்துக்குரிய விளக்கம் என்றால், அவருக்குத்தான் தெரியும் எந்தளவு தூரம் உங்களுக்கு தந்த வினைகளைத்தான் மாற்றி அமைக்கலாம், மாற்றி அமைக்க வேண்டும் என்று. நிச்சயமாக இல்லாமல் பண்ண முடியாது. நிச்சயமாக உங்களுடைய சாதனைகளின் முயற்சியாக நீங்கள் சாதனையில் அவர்களை நோக்கி அவருக்கு கிட்ட கிட்ட போய் கொண்டிருக்கும் போது உங்களுடைய தீவினைகளை, நீங்கள் அனுபவிக்க வேண்டிய தீவினைகளின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகும் என்று நான் என்னுடைய வசனத்தில் உங்களுக்கு கூறுகின்றேன். குறைந்து கொண்டு போகும் என்றால் இல்லாமல் போகாது, நிச்சயமாக அதை அனுபவிக்கும் தன்மை குறைந்து கொண்டு போகும். அந்த நிகழ்ச்சி கடவுள் என்றும் சொல்லலாம், பாபாஜி என்றும் சொல்லலாம், அவர்களால் நடத்தப்படுகின்றது. அதை வெகு எளிய முறையில் இந்த பந்தியில் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்த பந்திக்கு போவோம். ஒவ்வொரு மனிதனும் போராடியே பிறக்கின்றான். நன்மை எதிர்ப்பவரை கடவுள், குரு ஆகியோர் அருளோடு, வழிகாட்டுதலோடு தைரியமாக எதிர்த்து நிற்க வேண்டும். போராட்டத்திலிருந்து தப்ப முடியாது. ஆனால் போராட்டத்தை சுயநலத்திற்காக பயன்படுத்தக்கூடாது, பிறர் பாதகத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது. மனிதனுக்கு உடல் ஆற்றமும் மனதில் ஆற்றலும் உண்டு. நான் இந்த பந்தியை படிக்க முதலே அந்த கருத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அது பாபாஜி அருள். அதாவது நாங்கள் கடவுள், பாபாஜி ஆகியோருடன் சேர்ந்துதான் நாங்கள் இவற்றை வெல்ல வேண்டும், வினைகளை வெல்ல வேண்டும், வினைகளை குறைந்த முறையில் அனுபவித்து வெல்ல வேண்டும். ஆனால் எங்களுக்கு அதை கிடைக்கும் போது அதை நாங்கள் எங்களுடைய சுயநலத்திற்காக பாவிக்கக்கூடாது என்றும் பாபாஜி அது கருத்து தெரிவிக்கின்றார். அதைவிட பிறரை நாங்கள் வஞ்சிப்பதற்காகவும் நாங்கள் அப்படியான செயல்களில் நாங்கள் பெறும் சித்திகளை பாவிக்க கூடாது என்பதை ஒரு மறைமுகமாக அது சுட்டி காட்டுகின்றார். நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். அடுத்த பந்தியில் சொல்லப்படுகின்றது, மனத்தில் நான்கு பகுதிகள் உள்ளன. அவை மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்பவை. மனம் அறிகின்றது அல்லது சிந்திக்கின்றது. சித்தம் விரும்புகின்றது அல்லது வெறுக்கின்றது. புத்தி வேறுபடுத்தி தீர்மானிக்கின்றது. அகங்காரம் நான் எனது என்பதை கொண்டு இந்த முழு செயலையும் கட்டுப்படுத்துகின்றது. என்ன அழகான வசனம்! இந்த நான்கு வசனங்களில் சொல்லப்பட்டதை நாங்கள் ரெண்டு வகுப்புகளில் 2 கிழமைக்கு முதல் மனத்தை பற்றி ஆராயும் போது இதை விளக்கமாக ஆராய்ந்துள்ளோம். அதை இங்கு ரெண்டு மூன்று வசனத்தில் பாபாஜி அழகாக தந்திருக்கின்றார். ஸோ அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோமையாக இருந்தால், இவற்றின் உதவியால் நாம் உலகம், அதில் நமது சூழல் ஆகியவற்றை அறிய முயல்கின்றோம். அறிந்த பின் நம்மை வலிமையாக்க, மகிழ்ச்சியாக்க செய்ய வேண்டியவை பற்றியும், கடவுள், உலகம், மனிதன் போன்றவை குறித்தும் அறிகின்றோம். மனிதனின் இச்சை அவன் செயல்படும் விதத்தை தீர்மானிக்கின்றது. இவ்வாறு அறிவு என்பது மனம். அது சித்தத்தையும் புத்தியையும் விசாரிக்கும். இச்சையே உடல். அது செயல்பாடு ஆகியவற்றை கண்காணிக்கின்றது. புத்தியை நல்லது கெட்டது பற்றி தீர்மானிக்க இயக்கும் இச்சை அகங்காரத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதில் இந்த மனம், சித்தம், அகங்காரம், புத்தி எப்படி செயல்படுகின்றது என்பதை பாபாஜி இந்த ஒரு பந்தியில் விளக்கமாக தருகின்றார். இதில் நாங்கள் இப்போ 2 கிழமைக்கு முதல் படித்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நினைவு கூறுவோம். இந்த பந்தியை மேலும் உங்களுக்கு எளிய முறையில் விளங்குவதற்கு, அதாவது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன், எங்களுடைய இந்த ஜூம் கிளாஸ், இதை நான் துபாய் சத்சங்கத்தில் உதாரணமாக கூறினேன், உங்களிடமும் கூறினேனோ தெரியாது, இங்கு எங்கேயோ ஒரு இடத்தில் நீங்கள் அறிந்த விஷயந்தான். அதாவது இப்போ இந்த வகுப்பில் நான் இந்த வகுப்பை, இந்த சத்சங்கத்தை செய்து கொண்டிருக்கும் போது எல்லோரும் என் கண் முன்னால் தெரிகின்றீர்கள். அப்படி இருக்கும்போது திடீரென்று இந்த வகுப்பில் இருப்பவர் ஒருவர் எழுந்து நிற்கின்றார். இன்னும் ஒருவர் சரிந்து உட்காருகின்றார். அப்போது என்ற கண்களில் நீங்கள் ஒழுங்காக இருப்பவர்களும் இருவரின் மாறுபட்ட செயலும் தென்படுகின்றது. அப்படி தென்படும் போது எனக்கு அந்த எழுந்து நிற்பவர் மூலம் என்னுடைய மனம் அந்த நிகழ்வை பற்றுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் என்னுடைய கண்களுக்கு என் முன்னால் இருக்கும் 6 பெயர்களையும் தெரிகின்றது. அதில் நான் அந்த 6-ல் ஒருவரை மாத்திரம் இப்போது எனது மனதில் பற்றிவிட்டேன். அப்போது மற்றவர்கள் என் கண் முன் இருந்தால் கூட அவர்களின் நிலை என்னுடைய மனதை ஒன்றும் தொந்தரவு செய்யாது. ஏனென்றால் நான் பற்றிவிட்டேன் அந்த நிகழ்வை மாத்திரம். அதை நான் பற்றியவுடன் என்னுடைய மனதில் இருக்கும் அகங்காரம் சொல்லுகின்றது, விட்டு விடாதே, இதை தொடர்ந்து பிடி, இதை நாங்கள் என்னவென்று கண்டுபிடித்து விடுவோம் என்று என்னுடைய மனம் அகங்காரம் சொல்லுகின்றது. அந்த அகங்காரம் சொன்னவுடன் நான் அதை 2 இடத்தில் விட்டுவிடலாம். அந்த அகங்காரம் பிடி என்று சொல்லும்போது, இல்லை எனக்கு இது தேவையில்லை, இதை நான் அறியவில்லை என்று விட்டுவிட்டால், அந்த மனம் 2 முறைகளில் செயல்படுகின்றது என்று சைவ சித்தாந்தத்தில் சொன்னதாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதாவது இந்த மனம் என்பது எங்களுடைய ஆன்மாக்கும் எங்களுடைய பொறிகளுக்கும் இடையில் இருக்கும் பாலம். அதை ஆங்கிலத்தில் பிரிட்ஜ் என்று சொல்லுவோம். அதே நேரம் இந்த மனம் ஒரு மடக்கு பாலமாகவும் தொழிற்படுகின்றது, அதாவது ஃபோல்டிங் பிரிட்ஜ். அப்போது நாங்கள் அந்த நிகழ்ச்சியை அந்த அளவிலேயே விட்டுவிடுவோமாக இருந்தால், அகங்காரம் எங்களுக்கு சொல்லுகின்றது விட்டுவிடாதே, இதை பற்றி மீண்டும் சிந்தியண்டு, இல்லை வேண்டாம் என்று விட்டுவிடுவோமாக இருந்தால், அது ஒரு மடக்கு பாலம் செய்யும் தொழிலாக நினைத்து, அதாவது மடக்கு பாலம் என்றால் அந்த பாலத்தை டிஸ்கனெக்ட் பண்ணுவது, நினைத்து அதை விட்டுவிட்டோம் என்றால் அது எங்களுடைய நான் என்ற ஆத்மாவை சென்றடையாது. அது ஒரு வகை. அதை நாங்கள் விட்டுவிடாமல் அகங்காரம் சொல்வதை, ஓகே நான் இதை ஒரு கை பார்க்கின்றேன், இவர் என்னத்துக்கு எழும்பி நிற்பார் என்று அறிவோம் என்று மனதில் பட்டுவிட்டால், அகங்காரத்தை நாங்கள் அனுமதித்து விட்டால், அந்த அடுத்த நிகழ்வாக சித்தம் அதற்குள் ஈடுபடுகின்றது. சித்தம் என்று சொல்வது ஒரு ஒரு பதிவகம், அதாவது ஒரு லைப்ரரி. அப்போ சித்தத்துக்கு இந்த தகவல் போனவுடன் சித்தம் என்ன செய்கின்றது என்றால், அந்த எழுந்து நின்றவருடைய பயோடேட்டா, அவருடைய தகவல்களை மனதுக்கு தருகின்றது, உடனடியாக அந்த நிகழ்வுக்கு தருகின்றது. இவர் எழுந்து நிற்பவர் கணா, அவர் நோமலாய் இப்படி எழுந்திருப்பவர் அல்ல, ஆனால் இன்று எழுந்து நிற்கின்றார். இவர் எழுந்து நிற்பதற்குரிய காரணம், இவரை பற்றிய பழைய தகவல்களை பற்றி எங்களுக்கு தரும். அதாவது அவர் நல்லவர், எழுந்து நிற்க மாட்டார் சத்சங்கம் நடக்கும்போது, இன்று எழுந்து நிற்கின்றார் என்றபடியால் அதை மேலும் அறிவோம். அப்போ சித்தம் என்ன செய்கின்றதென்றால், அந்த நாள் நடக்கும் செயலையும் அந்த நபரின் பழைய செயல்களையும் எடுத்து அதை அனாலஜி என்று சொல்லுவோம், அதை பார்த்து அதற்குரிய விடையை புத்திக்கு அனுப்புகின்றது. அதான் கடைசி புத்தி அந்த 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 நிகழ்வின் உரிய மறுமொழியை எடுக்கின்றது. எடுத்து எது அந்த மறுமொழி, அந்த சித்தம் கொடுத்த மறுமொழியில் எது சரி என்றதை பார்த்து, அது சரிப்பிழையை பார்த்து அதை உடனடியாக நான் என்ற ஆத்மாவுக்கு கொடுக்கின்றது. அது ஆத்மாவை வந்தடைகின்றது. உதான் எங்களுடைய மனம் அகக்கருவிகள் செய்யும் தொழில். புறக்கருவிகளில் இருந்து வரும் விஷயங்களை எடுத்து அலசி ஆராய்ந்து மனதிற்கு கொடுப்பதுதான் மனதின் தொழில். ஆகவே மனமும் ஆத்மாவும் ஒன்று அல்ல. மனம் என்பது ஆத்மாவையும் பொறிகளால் வரும் புலனின்பங்களையும் இணைக்கும் ஒரு பாலம். இந்த ஆத்மா இந்த இந்த மனம் என்பது அந்த பாலத்தில் ரெண்டு வகையாக செயல்படுகின்றது. ஒன்று பாலமாக செயல்படுகின்றது, ஒன்று மடக்கு பாலமாக செயல்படுகின்றது. பாலமாக செயல்படும் போது அந்த நிகழ்வு ஆத்மாவை சென்றடைகின்றது இந்த நான்கு அகக்கருவிகளாலும். அது மடக்கு பாலமாக செயல்படும் போது அதை மனமளவிலேயே நாங்கள் உள்நோக்கி எடுக்காது, அந்த நிலையிலேயே அதை விட்டுவிட்டு அதை ஆத்மாவுக்கு செலுத்த மாட்டோம். அதை நாங்கள் இந்த பந்தியில் மேலதிகமாக உங்களுடைய அறிவுக்காக நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த பந்தியை வாசிப்போம். விருப்பும் வெறுப்பும் வலிமையான உணர்ச்சிகள். அவை எதிர்பாராத வெள்ளம் போல் பெருகி மனிதனை இயக்கி மனத்தையும் உடலையும் கட்டுப்பாடு இழக்கச் செய்கின்றன. இதனால் மனச்சாட்சியும் இச்சையும் கட்டுப்படுத்தப்பட்டு நிற்கின்றன. ஆசை, நம்பிக்கை, மகிழ்ச்சி போன்ற நல்லவற்றிலிருந்து வெறுப்பு, பகை, பயம், கோபம் போன்ற கெட்டவற்றிலிருந்தும் உணர்ச்சிகள் உருவாகின்றன. அதிகமாக சாப்பிடுதல், குடித்தல், காமம், பணம், பதவி, புகழ் ஆகியவை நம்மை உணர்ச்சி வயப்பட வைக்கின்றன. மற்றவர் தரும் துன்பங்களை நாம் வெறுக்கின்றோம், ஆனால் நம் குறைகளாம் வெறுப்பு, பொறாமை, கோபம் ஆகியவற்றை வெறுப்பதில்லை. இதனால் மனத்திலும் இதயத்திலும் பெரும் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது. எனவே மனத்தின் செயல்பாட்டை, விருப்பு வெறுப்புகளை, உணர்ச்சிகளை இடைவிடாது கண்காணிக்க வேண்டும். இது அழகான கருத்து. அதாவது மனம் ஒரு குரங்கு. இந்த மனம்தான் இவற்றை, இந்த உணர்ச்சிகளை, அதாவது இந்த பொறிகளால் வரும் விஷயங்களை மனம்தான் அலசி ஆராய வேண்டும். அதை மனதளவிலேயே அது மடக்கு பாலமாக அந்த மனதை கொண்டு வந்து தியானத்தால் அவற்றை ஆன்மா அளவுக்கு செலுத்தாமல் மன அளவிலேயே அதை விரட்டி அடித்து விட்டோமாக இருந்தால் எங்களுடைய சாதனை நன்காக வளரும் என்பது அதன் கருத்து. அதாவது மனத்தை நாங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதற்குரிய அடுத்த கருத்தை நாங்கள் கிரியா யோகத்தில் படித்திருக்கின்றோம். எந்த நிகழ்வு, எந்த இந்த இதில் சொல்லப்பட்ட எந்த நிகழ்வு நடந்தாலும் நாங்கள் அந்த நிகழ்வை, நிகழ்வில் சம்பந்தப்படுபவர்களாக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்டு கொண்டு ஆன்ம அளவில் நாங்கள் ஒரு சாட்சி பொருளாக இருப்போமாக இருந்தால் அந்த வகையில்தான் நாங்கள் இதை ஆன்மாவுக்கு எடுக்காமல் இந்த விஷயங்களை மனதளவிலேயே வெளியாலே விட்டுவிட வேண்டும். அதற்காகத்தான் அந்த பந்தியில் சொல்லப்படுகின்றது, நாங்கள் மனதை கவனமாக பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று. அதாவது நாங்கள் சாட்சி பொருளாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்ததாக பார்ப்போம். நம் காலில் நின்று மனச்சக்தியை வலிமையாக்கி பொறி புலன்களிலிருந்து விலகி உடலை அடக்கி புத்தியை கட்டுப்படுத்த கடவுளிடமும் குருநாதரிடமும் உதவியை கேட்க வேண்டும். கபீர்தாஸ் கூறுகின்றார், மனதை அடக்க முடியாமல் போனால் உடலை கட்டுப்படுத்து. வில்லையும் அம்பையும் எடுக்க அனுமதி கிடைக்காத போது மனித அன்பு மானை கொல்லாது என்று சொல்லுகின்றார். இது ஒரு உபமானமாக சொல்லப்படுகின்றது. இந்த மனமும் எங்களுடைய ஆன்மாவும் எங்களுடைய பொறிகளும் என்ன மாதிரி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதற்காக அந்த மானை வைத்து கபீர்தாஸ் ஒரு உபமானமாக ஒன்றை சொல்லியிருக்கின்றார் என்று அது போடப்பட்டிருக்கின்றது. அதுக்கடுத்ததாக வரும் பந்தி, சத்சங்கத்தை தெரிவு செய்து செய்வதில் தான் அடிப்படை ஞானம் அமைகின்றது. செயலையும் எண்ணத்தையும் கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை தவறிவிட்டால் அது நம்மை கட்டியாக பிடித்து கொள்ளும். முயற்சி செய்யாது போனால் பலவீனம் வளர்ந்து கொண்டே போய் நம்மை அழித்துவிடும். பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆகின்றார்கள், ஏழைகள் மேலும் ஏழை ஆகின்றார்கள். பலவீனத்தை பொறுத்து கொள்ளலாம், ஆனால் கொடுமையை அழிக்கவே வேண்டும். குருநாதருடன் குரு சீடன் தந்தை மைந்தன் பாவம் கொண்டால் பிரச்சனை சீக்கிரமாகவே எளிதாகவும் தீர்ந்துவிடும். எளிய சிக்கலான அலகுகளை தேர்வு செய்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். குழு தியானம் மிகவும் உதவி செய்யும். அது தீயதை நல்லதாக்கும், நல்லதை மேலும் நல்லதாக்கும், பின் அதனை மிக சிறந்ததாக்கும். இந்த பந்தியில் தரப்பட்டிருப்பது ரெண்டு மூன்று விடயங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை. முதலாவது, சத்சங்கத்தை தெரிவு செய்வதில் தான் அடிப்படை ஞானம் அமைகின்றது. இந்த சத்சங்கம் என்றது எங்களுடைய சாதனைக்கு முக்கியமானது. அதைத்தான் நீங்கள் இப்போது இருந்து இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் புத்தகத்தை படித்தாலும் சரி, எவ்வளவுதான் நீங்களாக விஷயங்களை அறிந்தாலும் சரி, சத்சங்கத்தில் வந்து அந்த தகவல்களை நீங்கள் எடுத்து, மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து, உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு, அந்த நிலையில் சாதனையில் இருப்பதுதான் மிகவும் உங்களுடைய சாதனை வளர்ச்சிக்கு உகந்தது. அதை சொல்லுகின்றார் பாபாஜி. அதைத் தொடர்ந்து உங்களுடைய எண்ணத்தையும் செயலையும் அவதானித்து கொண்டிருக்கும்படி சொல்லுகின்றார். அதை நாங்கள் பார்த்து விட்டோம். அதாவது, நாங்கள் சாட்சி பொருளாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். அது ரெண்டையும் தான் அந்த கருத்து சொல்லுகின்றது. மூன்றாவதாக சொல்லுகின்றார், நீங்கள் பலவீனம் உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் வளர்த்து கொண்டே போனால் அது உங்களை அழித்துவிடும் என்று. இங்கு பலவீனம் என்று சொல்லப்படுவது மாயை. நாங்கள் ஆணவத்தை பார்த்து விட்டோம். இந்த மூன்று பக்கங்களில் கண்மத்தை பார்த்து விட்டோம். இங்கு அவர் மாயா மலத்தை பற்றியும் சிறிதாக காதுக்குள் போட்டு வைக்கின்றார். அதாவது, நீங்கள் உங்களுடைய பலவீனம் என்று சொல்வது மாயை. அந்த பலவீனத்துக்கு நீங்கள் அகப்பட்டு விட்டீர்கள் என்றால் அது உங்களை கொண்டு போய் அழித்துவிடும். அதற்காக உதாரணமாக சொல்லுகின்றார், பணக்காரர் மேலும் பணக்காரர் ஆகின்றார்கள், ஏழை மேலும் ஏழை ஆகின்றார்கள் என்று அதற்கு ஒரு உவமானம் கொடுக்கின்றார். ஆகவே நாங்கள் மாயைக்குள் அகப்படாமல் மாயையிலிருந்து வழியால் வந்து எங்களுடைய சாதனையை செய்து கொண்டு போக வேண்டும். அந்த மாயையிலிருந்து எப்படி வரலாம் என்ற ஆரம்ப கருத்துக்களை நாங்கள் சைவ சித்தார்த்தத்திலிருந்து ஏற்கனவே கடைசி ரெண்டு மூன்று கிழமைகள் பார்த்திருக்கின்றோம். அப்போ இவற்றையெல்லாம் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களையும் இதில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை விட எங்களுடைய ஆன்மா என்ன மாதிரி பரமாத்மாட்டை போக வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கின்றது. நாங்கள் அதற்கு என்னென்ன முறைகள், யோக முறையில் ஆன்மீக குறிப்புகள் எழுதுவது, நல்ல ஒரு சத்சங்கத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுவது, அதாவது சேர்ந்து அந்த சத்சங்கத்தில் செல்வது, கடைசியாக முழுமையான ஒரு விஷயத்தை தருகின்றார், குழு தியானம் மிகவும் உதவி செய்யும். அது தீயதை நல்லதாக்கும், நல்லதை மேலும் நல்லதாக்கும், பின் அதனை மிகச் சிறந்ததாக்கும். குழு தியானம் என்று சொல்வது குரூப் மெடிடேஷன் ஆங்கிலத்தில். இந்த குழு தியானத்தை பற்றி நாங்கள் பல முறை கலைக்கின்றோம். இந்த குழு தியானம் முக்கியம் என்று சொல்வது சாதகர்களுக்கு ஏனென்றால், இந்த குழு தியானத்தில் நீங்கள் வந்து சாதனை செய்யும் போது உங்களுடைய சாதனைக்கு உங்களுக்கு உங்களுடைய உடலில் உங்களுடைய ஐந்து உடல்களிலும் உங்களுக்கு அந்தளவு சக்தி உள்ளெடுக்கக்கூடிய சக்தி அந்தளவுக்கு இல்லை என்றாலும், அந்த குழு தியானத்திலிருந்து அந்த குழு நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் உங்களுடைய சாதனையை செய்யும் போது மற்றவர்களுடைய எனர்ஜி என்று சொல்லும் அவர்களுடைய ஆன்மீக அதிர்வுகள் உங்களுக்கும் அந்த சூழ்நிலையை ஏதுவாக்கி, அந்த அதிர்வுகளால் உங்களுடைய சாதனையை இலகுவாக்கி, உங்களுடைய சாதனையை வெல்லுவதற்கு அந்த குழு தியானங்கள், குழுவாக நாங்கள் செய்யும் எந்த கிரியா யோகா வேலைகளும் உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, அதை பாவித்து நீங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி உங்களுக்கு இலகுவாக பயணம் செய்ய முடியும் என்று சொல்லி, இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி வினா விடை பகுதிகளுக்கு வருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம்.